சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 8.
ஆயின் அசுத்த மாயையின் காரியமாகிய பிரகிருதி மாயையோ பெருமயக்கத்தை தருவதாகும். அசுத்த மாயை சுத்த மாயையின் உள்ளடங்கி நிற்பது என பார்த்தோம். அவ்வாறே பிரகிருதி மாயை அசுத்த மாயையின் உள்ளாக அடங்கி நிற்பதாகும். எனவே சுத்தம் அசுத்தம் பிரகிருதி ஆகிய மும்மாயைகளையும் முறையே மேலாய் நிற்பது, அதன் உள்ளே நிற்பது, அதற்கும் உள்ளே நிற்பது என உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே பிரகிருதி மாயை நம்மோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை முதலில் நோக்குவோம்.
என்ன செய்ய போகிறார் என்றால், நான் சொல்லுகிறேன், அதை தெரிந்து கொண்டு நீங்கள் உள்ளே நுழைவது நல்லது. மூன்று வகையான மாயை பிரிவு உண்டு: மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. மாயை பற்றி பாடம் சொல்லுகிறவர்கள் ரெண்டு விதமாக சொல்லுவார்கள். ஒன்று, மேலிருந்து கீழாக சொல்லிக் கொண்டு வருவது. சுத்தமாயை சொல்லி, அசுத்தமாயை சொல்லி, சுத்தமாயா காரியங்கள் சொல்லி, அசுத்தமாயா காரியங்கள் சொல்லி, பிரகிருதி மாயா காரியங்கள் சொல்வது தான் உண்மையான முறை. ஏனென்றால் தோற்ற முறைமை அது சொல்லதும் கொடுக்குறாங்க. தோற்ற முறைமை சுத்தமாயா காரியங்களிலே தத்துவங்கள் பிறக்கும், பிறகு அசுத்தமாயா காரியங்களிலே பிறக்கும், பிறகு பிரகிருதி காரியம். இதுதான் தோற்ற முறை. ஆனால் இப்ப இவர் என்ன சொல்ல போறார் என்றால், ஒடுக்க முறையிலே தத்துவம் விளங்கப்படுத்தப்படுகிறார். மேலே இருந்து விரிந்து கொண்டு வருவதுதான் நான் சொன்ன தோற்ற முறை. இவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், கீழே இருந்து ஒடுங்கி கொண்டு போகிற முறையிலே தத்துவம் சொல்ல போகிறார் என்று நினைக்கிறேன். அது ஏன் அப்படி சொல்லுகிற முறைமை உண்டு, பல பேரும் அப்படி சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நமக்கு நெருக்கமான விஷயத்திலே இருந்து படிப்படியாக மேலே போகும். எடுத்தா போல சுத்தமாயா தத்துவங்களை பற்றி பேச விட்டா நமக்கு அதுல ஒன்றும் புரிய போறது இல்லை, அனுபவமாக புரிய போவது. இது ஓரளவாவது அனுபவமாக புரியும், இதுவும் ஒன்றும் வெட்டி புடுங்க போவதில்லை என்று சொல்றான். ஆனால் ஓரளவாவது என்றால், மண் நிலம் நீர்த்தி அந்த பஞ்சபூத தொடர்போடு இருக்கிறோம் என்றபடியால் கீழே இருந்து தத்துவங்கள் தொடங்குகிற போது ஓரளவு நமக்கு அது அனுபவமாகும் என்பதற்காக ஒடுக்க முறையிலே தத்துவம் சொல்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இதெல்லாம் ஒரு படிமுறை படிப்பு. ஒரு கொஞ்சம் நீங்கள் இப்ப இப்ப படிச்சுட்டா நீங்கள் பெரிய சித்தாந்திகள். இப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை கேட்பா இது எப்படி என்று கேட்டால், அது நீங்களுடனே இது ஒடுக்க முறையிலே சொல்லி இருக்கிறது என்று சொல்லி ஒரு வித்தை பண்ணி காட்டலாம். வித்தை பண்ணி காட்டி ஆணவத்துக்குள்ளே அகப்படலாம். அதை அதை செய்தார்கள் என்பதற்காக சொல்கிறேன், நீங்கள் படிங்க.
நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே பிரகிருதி மாயை நம்மோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை முதலில் நோக்குவோம். பிரகிருதி மாயை முக்குண வடிவாய் இருக்கும். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்பன அம்முக்குணங்கள். மனத்தினை தன்னுள்ளே
திருப்பி திருப்பி ஒரு காம் கொடுக்கிறேன். நான் அடிக்கடி கொடுக்கிறது ஸ்ரீராமுக்கு இடத்துல இருக்கும், மன்னிச்சு கொள்ளுங்கள். என்ன என்ன சொல்லுறேன் என்றால், இப்ப பிரகிருதி மாயா தத்துவங்கள் விளங்கப்படுத்த போகிறார். அதுல என்ன செய்ய போகிறார் என்றால், அதிலே கீழிருந்து மேலே போகாமல் மேலிருந்து கீழே வருகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது இல்ல? சுத்த மாயா தத்துவம், அசுத்த மாயா தத்துவம், பிரகிருதி மாயா தத்துவம். உண்மையிலே சுத்த மாயா தத்துவம் சொல்லி, அசுத்த மாயா தத்துவம் சொல்லி, பிரகிருதி மாயா தத்துவத்துக்கு வர வேண்டும். எங்களுக்கு பிரகிருதி மாயா தத்துவத்தோடு தான் எங்களுடைய தனு கரண புவன போகம் எல்லாம் பிரகிருதி மாயா தத்துவத்தினாலே விளைந்தவை. தனு என்பது உடம்பு, கரணம் என்பது கருவி, புவனம் என்பது வாழ்விடம், போகம் என்பது அதிலே ஏற்படுகிற அனுபவம். இவ்வளவு தான் எங்களுக்கு தெரிந்த உலகம். அது உங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே எங்களுக்கு உலகத்தான் எங்களுக்கு அனுபவமான உலகம். இந்த உலகத்தை சொல்ல வேண்டும் என்று கீழே இருந்து தொடங்கியவர் இதை இனி நிலத்திலே இருந்து தொடங்கினால் புரியாது என்பதற்காக அதற்குள்ளே முதல் நிலையிலே இருந்து சொல்ல போறார். அதுக்குள்ளே 24 தத்துவங்கள் வரப்போகிறது. இந்த அசுத்த பிரகிருதி மாயைக்குள்ள 24 தத்துவங்கள் வரப்போகிறது. கடைசி தத்துவமாக இருக்க போறது நிலம். முதல் தத்துவமாக இருக்க போகிறது குணம். ஆகவே முதல்ல கீழே கொண்டு வந்துட்டு கீழே வந்த பிறகு மேலே இருந்து சொல்ல தொடங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
பிரகிருதி மாயை முக்குண வடிவாய் இருக்கும். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்பன அம்முக்குணங்கள். மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்ஷ்மமாய் உள்ளடக்கி நிற்கும். எனவே முக்குணங்களும் வெளிப்படாது சூக்ஷ்மமாய் அடங்கி நிற்கும் நிலையே பிரகிருதி மாயை எனலாம்.
பிரகிருதி மாயை விளக்கம் பண்ணுங்க. இப்போ முக்குணங்கள் எல்லாம் நீங்கள் அதுல எல்லாம் பிரியத்தி பண்ணினவர்கள் கேட்டால் அவருடைய கடகட என்று சொல்வீர்கள். திருக்குறள் தந்த ஞானம். ஆகவே முக்குணங்கள் தெரியும். இந்த முக்குணங்கள் எங்கே நிற்கிறது என்றால் பிரகிருதி மாயிலே நிற்கிறது. ஆனால் அதுல அப்ப பிரகிருதி மாயையும் முக்குணங்களும் ஒன்றா என்றால் இல்லை. பிரகிருதி மாயைக்குள்ளே முக்குணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் மிக சூக்மமாக கலந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம், ஒரு மலர் மொட்டுக்குள்ளே வாசனை எங்கே இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கிறது. அது தகுந்த காலம் வருகிற பொழுது விரியும். அது போலத்தான் இந்த பிரகிருதி மாயைக்குள்ளே இந்த என்ன சொல்ல வந்தேன், பிரகிருதி மாயைக்குள்ளே முக்குணங்களும் அடங்கி கிடக்கும். முக்குணங்களும் அடங்கி கிடக்கின்றன. அது ரொம்ப நுட்பமானது. அதுக்கு அவர்கள் சொல்வார்கள், சில பேர் உவமை சொல்வார்கள், மயில் முட்டை என்பதை உதாரணமாக கொள்வார்கள். முதல் நிலையிலே, அதாவது பிரகிருதி மாயை என்ற நிலையிலே முக்குணம் எப்படி இருக்கும் என்றால் மயில் முட்டைக்குள்ளே மயிலுடைய நிறங்கள் ஒன்றும் தோற்றாது, ஆனால் அந்த முட்டையில இருந்துதான் அதெல்லாம் தோன்றும். ஆகவே அந்த முதல் நிலை போல இந்த பிரகிருதி மாயைதான் முக்குணங்களுக்கும் அடிப்படையாக முக்குணங்களையும் சூக்குமமாக உட்கொண்டு நிற்கிற முதல் நிலை என்று சொல்கிறார். இந்த இந்த இடத்திலே பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்வார்கள் அல்லது குண தத்துவம் என்று குண தத்துவமாக கொள்வார்கள்.
மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்குமமாய் உள்ளடக்கி நிற்கும். எனவே முக்குணங்களும் வெளிப்படாது சூக்குமமாய் அடங்கி நிற்கும் நிலையே பிரகிருதி மாயை எனலாம். பிரகிருதி என்ற சொல்லுக்கு காரணம் என்பது பொருள். மேற்கூறிய முக்குணங்களுக்கு காரணமாதல் பற்றி பிரகிருதி எனப்பட்டது. தமிழில் அது மூலப்பகுதி எனப்படும்.
பிரகிருதி மாயைக்கு மூலப்பகுதி. திருக்குறள் பிரமிழர் உரை எழுதுகிற பொழுது மூலப்பகுதியானது என்று எழுதினது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஞானம் தாகாமல் கற்பதுவே கல்வி.
பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றும் ஆன்ம தத்துவங்கள் 24, அந்த கரணங்கள் 4. இத்தகைய பிரகிருதியினின்றும் உயிருக்கு உதவுபனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்த
தெளிவாக்கி கொடுங்கள். பிரகிருதி மாயைதான் இவற்றை எல்லாவற்றுக்கும் மூலம். அதிலே இருந்து 24 தத்துவங்கள் தோன்ற போறது என்று சொல்லிவிட்டு திடீரென்று அந்த கரணங்கள் 4 என்று சொல்லுகிறார் என்றால் அந்த 24 தொடக்கம் சொல்லுகிறார், கடைசி சொல்லவில்லை. அந்த கரணங்கள் 4. இந்த வகுப்புக்காரர்களுக்கு இந்த தமிழ் படிக்கிறவனுக்கு வெண்பா புலி என்று ஒரு வெண்பாவே இருக்கிறது. புலவர்க்கு வெண்பா புலி. வெண்பா எழுதுவது போல கஷ்டமான வேலை ஒரு புலவனுக்கு இல்லை. அதுபோல தத்துவம் படிக்கிறவர்களுக்கு இந்த தத்துவ ஞானந்தர்களுக்கு இந்த தத்துவம் விளங்குவதுதான் புலி. இது விளங்கி விட்டால் பிறகு சைவத்தாந்தம் முழுவதும் விளங்கினதுக்கு சரி. கொஞ்சம் புத்தியை உச்செழுத்தி வாங்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு முன்னறிவு இருக்கிறபடியால் அதிலே அதிகம் பிரச்சனை இருக்காது என்று நினைக்கிறேன். ஓரளவு தத்துவத்தை அங்கே திருக்குறளிலே சுவையொழு உருவசை நாற்றம் என்ற 5 நீங்கள் கொஞ்சம் விளங்கினபடியால் ஒரு முன்னறிவு இருக்கிறது. அது இல்லாமல் உள்ளே குழைந்தால் இவ்வளவு நீளமாக வகுப்படுத்தப்படாது. ஒரு 2 விஷயம் சொல்லினோட நிப்பாடி போவார்கள். அவர்கள் அப்படி எங்களை நினைத்து கொண்டுதான் இந்த படிப்படியாக கொண்டு போகிறார்கள். முதல் 3 நிலை, பிறகு கடைசி நிலைக்கு வந்து கடைசி நிலையினுடைய முதல் நிலையிலே இருந்து சொல்ல தொடங்கி 24 தத்துவங்கள் இருக்கிறது. 24 தத்துவங்களிலே முதல் 4 தத்துவங்களும் அந்த கரணங்கள். அதுல இருந்து வாசிக்க.
இத்தகைய பிரகிருதி நின்றும் உயிருக்கு உதவுவனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்த கரணங்கள் என்பர். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்னும் 4 அகக்கருவிகள். அவை தோன்றும் முறையை பார்ப்போம்.
இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு விடுகிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது. இந்த சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், இந்த நான்கு தத்துவக்காரர்கள் தத்துவம் பகுக்கிற பொழுது சில சில இடங்களிலே மாறுபாடாக சொல்லுவார்கள். குணதத்துவம் என்ற ஒன்று சொன்னால் சித்தத்தை விட்டு விடுவார்கள். தத்துவம் இந்த 24 தத்துவம் பகுக்கிற பொழுது சில பேர் குணதத்துவம் சொன்னால் சித்தம் இருக்காது, பிறகு மனம் புத்தி அகங்காரம் தான் இருக்கும். சித்தத்தை தான் அவர்கள் உண்மையிலே அடிப்படை அந்த கரணங்களிலே அடிப்படையானதாக எடுக்கிறார்கள். ஆகவே குணதத்துவம் சொன்னால் இதை சொல்ல மாட்டார்கள். இதுல 1, 2 விடுபட்டு விடுபட்டு 24 சேரும். அதுல நாம் குழப்பமுறத்தவையிலே ஒன்று ஒன்றுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இவர் சொல்லுகிற முறைப்படி பார்த்தால் முதலிலே 4 தத்துவம், அது 4 சொல்லுகிறார். சித்தம், புத்தி, சித்தம், மன, புத்தி, அகங்காரம், மனம். இதை 4 பற்றி அவர் சொல்லுகிற பொழுதே விளங்கும்.
சித்தம், முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி பின்பு அக்குணங்கள் வெளிப்பட்டு தம்முள் சமமாய் நிற்கும் நிலையினதாய் ஆகும். அந்நிலையில்
அது ஒரு தரம் விளங்குங்க. பிரகிருதியிலே முக்குணங்களும் மயில் முட்டையிலே இருக்கிறது போல கலந்து வெளிப்படாமல் இருந்தது. அதற்கு பிறகு சித்தத்திலே அது வெளிப்படுகிறது, ஆனால் வேறுபட்டு தெரியாமல் சமப்பட்டு நிற்கும். அதை ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபட்டு தெரிவது வேறு, சமப்பட்டு தெரிவது வேறு. உள்ளே நிற்கும் சித்தத்துக்குள்ளே முக்குணமும் நிற்கும், ஆனால் தாமசம் இது, ராஜசம் இது என்று தெரியாமல் எல்லாம் கலந்த நிலையிலே இருக்கும். இதுதான் சித்தம் என்று சொல்லுகிறோம். இதிலே இருந்துதான் மற்றவை எல்லாம் பிறக்க போகிறது. படிங்க.
முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி பின்பு அக்குணங்கள் வெளிப்பட்டு தம்முள் சமமாய் நிற்கும் நிலையினதாய் ஆகும். அந்நிலையில் அது குணதத்துவம் எனப்படும். வெளிப்பட்டதனை வியக்தம் என்றும் வெளிப்படாது நிற்பதனை அவ்யக்தம் என்றும் கூறுவர்.
இது ரெண்டு புது சொற்பிரயோகங்கள். அதாவது நான் சொன்னேன், கலை சொற்கள் வரப்போகிறது அறிவியல் பிடித்தது. ஒன்று வியக்தம், அவ்யக்தம். வியக்தம் என்றால் வெளிப்பட்டு நிற்பது, அவ்யக்தம் என்றால் வெளி, அப்படித்தான் சொல்லுகிறார்கள். வெளிப்பட்டு நிற்பது. அவை இனி எங்கேயாவது படிக்கிற பொழுது இது அவ்யக்தமாக நிற்கிறது என்றால் ஒரு தரமும் வெளிப்பட்டு நிற்கிறது என்று படிக்க முடியாது. அப்ப இந்த இந்த சொற்கள் தான் நாம் பயிற்சிக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டிய கலை சொற்கள், தத்துவ கலை சொற்கள்.
வெளிப்பட்டதனை வியக்தம் என்றும் வெளிப்படாது நிற்பதனை அவ்யக்தம் என்றும் கூறுவர். பிரகிருதிக்கு அவ்யக்தம் என்று மறுபெயரும் உண்டு. அவ்யக்தமாய் நின்ற பிரகிருதியே முக்கணங்களும் சமமாய் வெளிப்பட்டு வியக்தமாய் நிற்கையில் குணதத்துவம் எனப்படுகிறது. இக்குணத்தத்துவமே சித்தம் என்னும் அந்த கரணமாகும்.
குணதத்துவம், சித்தம் இதெல்லாம் ஒன்றாக்குகிறார்கள் என்று புரிகிறதா உங்களுக்கு? நான் சொன்னேனே, அதாவது சில பேர் சித்தம் என்று இந்த தத்துவத்தை எழுதுவார்கள், சில பேர் குணதத்துவம் என்று எழுதுவார்கள். இது ரெண்டும் ரெண்டு தத்துவம் ஆகாது, ரெண்டும் ஒரே தத்துவம் தான், வேறு வேறு பெயரோடு இருக்கும்.
அவ்யக்தமாய் நின்ற பிரகிருதியே முக்குணங்களும் சமமாய் வெளிப்பட்டு வியக்தமாய் நிற்கையில் குணதத்துவம் எனப்படுகிறது. இக்குணத்தத்துவமே சித்தம் என்னும் அந்த கரணமாகும். சித்தம் ஆன்மா யாதொன்றையும் சிந்திப்பதற்கு கருவியாய் அமையும்.
சித்தத்தினுடைய வேலை ஏதாவது ஒரு சிந்தனையை ஆன்மா செய்வதற்கு, இதுதான் முதல் கருவி. அதுல இருந்துதான் மற்ற கருவிகள் எல்லாம் பிறக்கிறது.
புத்தி, முக்குணங்களும் சமமாய் நின்ற இக்குணத்தத்துவத்தில் புத்தி என்னும் அந்த கரணம் தோன்றும். புத்தியில் சாத்விக குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்களும் குறைவாகவும் இருக்கும். இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகிறது என்றால் ஒன்று மற்றொன்றாய் பரிணாமம் அடைகிறது என்பது கருத்தாகும். பரிணாமமாவது மாற்றம் இது பற்றி ஒரு ஐயம் எழக்கூடும். அதாவது
பரிணாமமாவது மாற்றம் இது பற்றி
பரிணாமமாவது மாற்றம் இது பற்றி ஒரு ஐயம் எழக்கூடும். அதாவது குணத்தத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும் என பார்த்தோம். இப்பொழுது கூறியபடி குணதத்துவம் புத்தியாய் பரிணமிக்கும் என்றால், அவ்வாறு புத்தியாய் பரிணமித்த பின்பு அக்குணத்தத்துவம் தன் நிலையில் நின்று தனக்குரிய செயலை எப்படி செய்யும் என்பதே அவ்வையம்.
இதற்கு முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மாற்றத்தை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள் என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். ஒன்று பரிணாமம், மற்றது விருத்தி. ரெண்டு விதமான மாற்றங்கள் இருக்கின்றன. பொருள் இன்னொன்றாக மாறுகிற பொழுது அது எந்த வகை மாற்றம் என்பதை தத்துவக்காரர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று பரிணாமம் அடைவது, மற்றது விருத்தி அடைவது. பரிணாமம் என்ற சொல் கொஞ்சம் விஞ்ஞானம் படித்த எங்களுக்கு பழக்கமானது. ஆறு அவர்கள் செய்தவர் பரிணாம தத்துவம், இந்த உயிர் வளர்ச்சி பற்றி பரிணாம தத்துவம் என்று ஒரு விஞ்ஞானி பண்ணி இருக்கிறார் அல்லவா? பரிணாமத்துக்கும் விருத்திக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பரிணாமம் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறும், திருப்பி முதல் நிலை அடையாது, இதுதான் பரிணாமம். விருத்தி என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறி பிறகு பழையபடி முதல் நிலை அடையும். பரிணாமத்துக்கு ஒன்று சொல்வார்கள் என்னென்றால், இப்போ நெய் புழுவாகிறது, பழைய காலத்துல நெய்யை ரொம்ப காலம் வைத்தால் புழு வரும் என்றால் அதுல அல்லது தயிரில ஏதோ ஒன்று புழு உருவாகும். திருப்பி புழுவில இருந்து நெய் உண்டாக்க முடியாது. இதைத்தான் பரிணாம மாற்றம் என்று. விருத்தி என்பது புடவை சட்டையாக மாறுவது. புடவையை சட்டையாக நாம் தைத்து போட்டு விட்டோம், இப்ப ஒன்று ஒன்றாக மாறிவிட்டது, பிறகு கிழித்து விட்டால் இது பழையபடி புடவை. இதுதான் இந்த பரிணாமத்துக்கும் விருத்திக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே மாற்றங்கள் பற்றி தத்துவக்காரர்கள் சொல்லுகிற பொழுது இது பரிணாம மாற்றமா விருத்தியா என்பதை பற்றி சொல்லி கொண்டு போவார்கள். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று ஒன்னொன்றாக மாறி திருப்பி முதல்நிலை அடையுமானால் அது விருத்தி, ஒன்று ஒன்னொன்றாக மாறி திருப்பி முதல்நிலை அடையாவிட்டால் அது பரிணாமம். அதனாலேதான் நல்லகாரம் மனித மாற்றத்தை பற்றி சொல்லுகிற விஞ்ஞானி பரிணாமம் என்றார். குரங்கிலே இருந்து நாங்கள் மெல்ல மெல்ல வந்தோம் என்று. ஆகவே திருப்பி குரங்காகிற வாய்ப்பு நமக்கு இல்லை. இது ஆகிறார்கள், அப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் விருத்தி அடைந்திருக்கிறார்கள் என்று எடுக்க வேண்டும். அதனால்தான் அதையும் நாங்கள் பரிணாமம் என்ற பெயராலே சொன்னோம். இங்க பாருங்கள், நான் நினைக்கிறது உண்டு, இப்போ விஞ்ஞானத்திலே இருந்து புது செய்திகள் வருகிற பொழுது அதற்கான சரியான தமிழ் சொல்லி போட்டிருக்கிறார்கள். பரிணாம தத்துவம் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கும். பரிணாமம் என்று சொல்லி போட்டவன் தமிழும் நன்றாக படித்தவனாக இருந்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் கடவுளும் ஒவ்வொருத்தரை படித்து வைத்து அது சரியாக அமைக்கிறான். ஆகவே இப்ப நீங்கள் யாரு எங்களுடைய மோகனாதரவளை மொழிபெயர்ப்பு செய்கிற பொழுது ஒன்று ஒன்றாக மாறுகிறது, திருப்பி முதல்நிலை மாறுகிறது என்றால் நீங்கள் தமிழிலே அதை போட வேணுமா என்றால் விருத்தி என்று போட வேண்டும், இல்ல மாறாதென்றால் பரிணாமம் என்று போட வேண்டும். இந்த நுட்பம் தெரிந்தால்தான் மொழிபெயர்ப்பு செய்யலாம். சும்மா இது ஒரு அவாந்திர பயனாக சொல்லுகிறேன். சரி,
இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகிறது என்றால் ஒன்று மற்றொன்றாய் பரிணாமம் அடைகிறது என்பது கருத்தாகும். பரிணாமமாவது மாற்றம். இது பற்றி ஒரு ஐயம் எழக்கூடும். அதாவது குணத்தத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும் என பார்த்தோம். இப்பொழுது கூறியபடி குணதத்துவம் புத்தியாய் பரிணமிக்கும் என்றால், அவ்வாறு புத்தியாய் பரிணமித்த பின்பு அக்குணத்தத்துவம் தன் நிலையில் நின்று தனக்குரிய செயலை எப்படி செய்யும் என்பதே அவ்வையம். இதற்குரிய
ஐயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது புத்தி குணதத்துவத்திலிருந்துதான் புத்தி தத்துவம் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டோம். இது ரொம்ப ரொம்ப கவனித்து உள்வாங்க வேண்டிய விஷயம். எனக்கும் இது புதிதாக இருக்கிறபடியால் தான் சொல்லுகிறேன். ஒரு நல்ல கேள்வி எழுப்புகிறார்கள், தத்துவ வரிசையிலே குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது, பரிணாமப்படுகிறது என்று சொல்லிவிட்டோம். அப்படியானால் குணதத்துவம் புத்தியாக மாறிவிட்டதே, அதுக்கு பிறகு குணதத்துவம் வேலை செய்யாதா என்ற கேள்வி நியாயபூர்வமான கேள்வி. குணதத்துவம் தான் புத்தி தத்துவமாக பரிணாமிக்கப்பட்டது என்றால் குணதத்துவம் புத்தியாகிவிட்டதே, ஆகவே புத்தியான பிறகு குணம் வேலை செய்யாதா என்ற கேள்வி பிறக்கும். ஆனால் வேலை செய்வதாக தத்துவங்கள் தோன்றுகிறார். ஆகவே அதை என்ன சொல்வார்கள் என்றால், பரிணாமத்திலே முழு பரிணாமம் பகுதி பரிணாமம் என்று இருக்கிறது. ஒன்று இருக்கிற பொழுதே அதனுடைய ஒன்று ஒரு பகுதி மாறும். அதை சொல்லுவார் நினைக்கிறேன், பரிவு பகுதியாக பரிணாமப்படுவது. ஒன்னொன்று முற்றுமுழுதாக பரிணாமப்பட்டு விடுவது. இங்கே குணதத்துவம் பரிணாமப்பட்ட பிறகு குணதத்துவம் இல்லையா என்றால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் அது முழுமையாக பரிணாமப்படவில்லை, பகுதியாக பரிணாமப்பட்டது என்று நாம் அதுக்கு விளக்கம் கொள்ள வேண்டும். படியுங்கள்.
ஐயா, இது கொஞ்சம் விளக்கம் சொன்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா குரங்கு இருக்கு மனுஷன் இருக்கும், குரங்குல இருந்து மனுஷன் வந்துதான் இப்ப பரிமாணம் ஆனதா சொல்றோம். குரங்கு இருக்கு மனுஷனா இருக்கும், அது இதுக்கு சரியான உதாரணமா இருக்கும் இல்லையா?
சரி, அதுதான் சரி, அதுதான் சரி. ஆனால் இந்த விஞ்ஞானம் சொல்லுகிறதாகிய பரிணாமத்தை பற்றி விஞ்ஞானிகளுக்கே இப்போ ஐயப்பாடு, அது முழு விஞ்ஞானிகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள். ஏனென்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பகுதி பரிணாமமாக இருந்தாலும் குரங்கிலே இருந்து மனிதன் வந்தது உண்மை என்றால் வேறு வேறு மனிதர்களும் குரங்கிலே இருந்து அப்பப்போ தோன்ற வேண்டும். எங்களுக்கு தெரிந்து தோன்றிய காலத்திலே மனிதன் வந்த பிறகு பிறகு குரங்கிலே இருந்து மனிதன் வந்ததாக இல்லை என்றபடியால் இவர் சொல்லுகிற பரிணாமத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவருடைய மாணவர்களாக இருந்த விஞ்ஞானிகளை சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள். இது உபரி செய்தி. ஆனால் நீங்கள் சொன்னது சரி, ஒரு பகுதி இருக்க ஒரு பகுதி வேறு ரெண்டும் இருக்கிறது என்பதற்கு இதுதான் விளக்கம்.
பரிணாமத்தில் இரண்டு வகை உண்டு. பால் முழுவதும் திரிந்து தயிராகி விடுகிறது, இம்மாற்றம் முழு பரிணாமம் எனப்படும். வெண்ணெயை சில நாள் வைத்திருந்தால் அதன் ஒரு பகுதியில் புழு தோன்றும், ஒரு பகுதி புழுவாக மாறுவதால் இம்மாற்றம் ஏகதேச பரிணாமம் எனப்படும்.
ஏகதேசம் என்ற சொல் திருக்குறளிலே பல தரம் படித்திருக்கிறோம். ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி. ஏகதேசம் என்பது ஒரு மொத்தத்தினுடைய ஒரு பகுதியை ஏகதேசம் என்று சொல்வது.
ஒரு பகுதி புழுவாக மாறுவதால் இம்மாற்றம் ஏகதேச பரிணாமம் எனப்படும். பிரகிருதியிலிருந்து காரியங்கள் தோன்றுவது பால் தயிராவது போல முழு பரிணாமம் அன்று, வெண்ணையில் புழு தோன்றுவது போல ஏகதேச பரிணாமமே. ஆகையால் ஒரு தத்துவம் தனது ஒரு பகுதியில் வேறொரு தத்துவமாய் பரிணமிக்கும், அவ்வாறு பரிணமித்த பின்பும் பரிணமையாது நின்ற பகுதி முன்னை தத்துவமாகவே நின்று தனக்குரிய செயலை செய்யும். அம்முறையில் குணதத்துவம் தனது ஒரு பகுதியில் புத்தியாய் பரிணமித்த பின்பும் தனது நிலையில் நின்று தனக்குரிய செயலை செய்வதற்கு தடை இல்லை.
அப்பாவிலிருந்து ஒரு பிள்ளை தோன்றுகிறான், அவன் அப்பாவினுடைய பரிணாமம்தான். பிள்ளை தோன்றிய பிறகு பிள்ளையும் தன்னுடைய வேலையை செய்வான், அப்பாவும் தன்னுடைய வேலையை செய்வார். இதை ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். அதுவும் நடந்து கொண்டிருக்கும், தோன்றியது புதிதாக வேலையிலையும் செய்து கொண்டிருக்கும்.
அம்முறையில் குணதத்துவம் தனது ஒரு பகுதியில் புத்தியாய் பரிணமித்த பின்பும் தனது நிலையில் நின்று தனக்குரிய செயலை செய்வதற்கு தடையில்லை. இது இனிவரும் பிற தத்துவங்களுக்கும் பொருந்தும். முக்குணங்களும் அறவே தோன்றாத நிலையை பார்த்தோம், அதுவே பிரகிருதி. முக்குணங்களும் சமமாய் தோன்றிய நிலையை பார்த்தோம், அதுவே குணதத்துவம். அதன்பின் முக்குணங்களுள் சாத்விகம் மிகுந்தும் ஏனையவை குறைந்தும் உள்ள நிலையை பார்த்தோம், அதுவே புத்தி தத்துவம்.
அதையும் ஒரு தரம் விளக்கிக் கொள்ளுங்கள். புத்தி தத்துவம் என்றால் என்ன என்றால், முதல் குணதத்துவத்திலே மூன்றும் சமப்பட்டு நின்றன முக்குணங்களும், இப்போ புத்தி சாத்வீகம் உயர்ந்து மற்ற ரெண்டும் தாழ்ந்திருக்கிற நிலையை தத்துவம் என்கிறார்.
முக்குணங்களுள் சாத்வீகம் மிகுந்தும் ஏனையவை குறைந்தும் உள்ள நிலையை பார்த்தோம், அதுவே புத்தி தத்துவம். இனிவரும் காரியங்களில் எல்லாம் இது போல ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும், ஏனையவை குறைந்திருக்கும் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். இக்குணங்களுள் சாத்வீக குணம் பிரகாசம், மென்மை, அமைதி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும்.
அதாவது நல்லியல்புகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும்.
ராஜச குணம் வன்மை, செயல் ஊக்கம், கொடுமை முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும்.
அதாவது செயல் திறனுக்கு காரணமாக இருக்கும்.
தாமச குணம் மந்தம், மூடம், மோகம் முதலிய இயல்புகளை விளைவிக்கும்.
மயக்கத்துக்கு காரணமாக இருக்கும்.
சாத்விக குணம் இன்பத்திற்கும், ராஜச குணம் துன்பத்திற்கும், தாமத குணம் மயக்கத்திற்கும் ஏதுவாகும். குணதத்துவத்தில் புத்தி தோன்றும்
சொல்லப்படுவதாகிய இன்பம் தூய இன்பம், ஏனென்றால் இன்பமே மயக்கம் என்ற ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது அல்லவா. ஆகவே இங்கே அந்த பொதுப்பட பிரிவை பிரிக்கிறார்கள். அது சாத்வீகம் என்றபடியால் அது நன்மைக்கு காரணமாக உடையால் இன்பம் என்றும், அடுத்தது
ராஜசகுணம் துன்பத்திற்கும்
துன்பத்திற்கும்
குணதத்துவத்தில் புத்தி தோன்றும் என அறிந்தோம். இவ்வந்த கரணமே ஆன்மா யாதொன்றையும் இஃது இன்னது என்று நிச்சயம் செய்வதற்கு கருவியாகும்.
சரி சரி. அதாவது புத்தி தத்துவத்தினுடைய வேலை என்னவென்றால், ஆன்மா நாங்கள் முதல் படித்தோம், புத்தி தத்துவத்துக்கு முதல் குணதத்துவம் படிக்கிற பொழுது படித்தோம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் படித்தீர்கள். அதாவது சிந்திக்க செய்வது, அதுதான் எல்லா விஷயத்தையும் ஆராய சிந்திக்க செய்யும். புத்தி தத்துவம் என்னவென்றால் இது இன்னது என்று நிச்சயிக்கிறது புத்தி தத்துவத்தினுடைய வேலை.
இஃது இன்னது என்று நிச்சயம் செய்வதற்கு கருவியாகும். இக்கருவி நிச்சயத்தல் ஆகிய அறிவு தொழிலை செய்வதற்கு ஏற்றவாறு பிரகாசமான சாத்விக குணம் மிக்குடையதாயிருத்தல் நோக்குதற்குரியது.
சாத்விகத்திலேதான் நல்லியல்புகள் வரும், உயர்ந்த புத்தி வேலை செய்யும். ஆகவே அங்கே சாத்விகம் உயர்ந்திருப்பது பொருத்தமாக இருக்கிறது என்றார்.
அகங்காரம் அகங்காரம் புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இதில் ராஜச குணம் மிகுதியாக
ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அகங்காரம் என்று சாதாரண உரைநடையிலே நாங்கள் சொல்வது அவன் ஒரு ராங்கிக்காரன், அதை தன்னை அவன் அகங்காரமாயிருக்கிறான் என்பது. இங்கே அகங்காரம் என்பது ஒரு தத்துவத்தினுடைய பெயர். அது என்ன செய்யும் என்றால், கிட்டத்தட்ட அதுவும் இந்த அகங்காரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். ஏதாவது ஒன்றை செய்ய செய்து கொண்டே இருக்கும். அது நான் பின்னாலே நாங்கள் புத்தி தத்துவம் படித்த அகங்காரம் குணதத்துவமும் படித்த பிறகு புத்தி அகங்காரம் என்ன மனதனுடைய வேலை சொல்லுகிற பொழுது அகங்காரத்தினுடைய தேவை தெளிவாக விளக்கும்.
புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இதில் ராஜச குணம் மிகுதியாகவும் ஏனை இரு குணங்களும் குறைவாகவும் நிற்கும். யான் இதனை அறிவேன், யான் இதனை செய்வேன், யான் இதனை நுகர்வேன் என்றார் போல எச்செயலிலும் ஆன்மா முனைத்தெடுவதற்கு இவ் அகங்காரமே கருவியாகும். அவ்வாறு எழுச்சியுறுவதற்கு ஏற்றவாறு இக்கருவி ராஜச குணம் மிக்குடையதாயிருத்தல் காணலாம்.
பாருங்க, முந்தியும் நாங்கள் தத்துவம் படித்தோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் அதை தூய்மைப்படுத்தி விளங்கப்படுத்துகிற விதம் விளங்குறதா? இப்படித்தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே இவ்வளவு தான் சொல்ல போகிறது. ஒவ்வொரு நூலும் ஒரு படிக்கும் போகிற பொழுது அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெளிவாக வேண்டி. இப்ப எங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் வந்து விட்டது, கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த உபகார தத்துவமும் விளங்கிவிட்டது. நாங்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு இப்ப ஒவ்வொன்றுக்கும் சொல்ற புத்தி தத்துவத்திலே இந்த குணம் கூட நிற்கிறது, இந்த ஒன்று சொல்லி எங்களுக்கு புத்தி செய்தி. இப்படியே போக 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 நாங்கள் விளங்கினதாக நினைத்ததெல்லாம் விளங்கவில்லை என்பது அடுத்த நூல் படிக்கிற போது விளங்க. அப்படி போக போக போகத்தான் தத்துவார்த்தமாக நாம் மேலே போய் கொண்டிருப்போம். அதிலே ஒட்டாமல் போய்கொண்டிருக்கவன் இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தி விடலாம் என்று மனதுக்கு படுகிறது. ரொம்ப போனாலும் புத்தி கலைப்பு என்ற இதெல்லாம் சூக்குமத்திலே தேடுகிற விஷயம், தெரிந்த விஷயம் என்றால் கூட புத்தி கலைக்கும். சில நேரத்தில் ஆர்வம் வரும், ஆர்வம் இருந்தால் கூட ஒரு இடைவெளி விட்டு அதை படிப்பது இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். நீங்க விட்ட இடத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் பிரகிருதி மாயை அதாவது குணதத்துவம் படித்து விட்டோம், புத்தி தத்துவம் படித்து விட்டோம், அகங்கார தத்துவம் படித்து விட்டோம், நாலு அந்த கரணங்கள் நாலு என்று நாங்கள் படித்தோம். அதிலே மூன்று தெளிவாகிவிட்டது. அடுத்தது மனம் படிக்க வேண்டும். அடுத்த வகுப்பிலே அதை படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.